SBS தமிழ்.
நியூட்ரினோ அல்லது தூய தமிழில் நுண்ணொதுமி. நியூட்ரினோ என்பது அணுவின் அடிப்படை துகள்களுள் ஒன்றாகும். இவை லெப்டன் அல்லது மென்மிகள் எனப்படும் அடிப்படை துகள்கள் குடும்பத்தில் அடங்குகின்றன. அணுக்கருவிலுள்ள மின்மமற்ற பெரிதொரு துகள் நியூட்ரான் போன்று நியூட்ரினோக்களும் மின்மத்தன்மை அற்றவை. மின்காந்த விசையால் எதிர்மின்னி அல்லது நேர்மின்னி போன்றவை மாற்றங்களுக்கு உள்ளாகின்றன. ஆனால் நியூட்ரினோக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை, அதனால் மின்னேற்றத்தை கொண்டிருப்பதில்லை. நியூட்ரினோக்களின் ஆராய்ச்சியில் இந்திய விஞ்ஞானிகள் 1960களிலிருந்தே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் ஒரு ஆராய்ச்சி கூடத்தை அமைக்க இந்திய விஞ்ஞானிகளும் அரசும் முடிவெடுத்தது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து தமிழகத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் உருவெடுத்தன. தமிழகத்தில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழும் பல இடங்களிலும் எதிர்குரல் கிளம்பியுள்ளது. இதன் பின்னணி என்ன என்று சுருக்கமாக சொல்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சூப உதயகுமார்.
தேனி மாவட்டம் தேவாரத்தில் உள்ள அம்பரப்புறமலைக்குள்ளே 3-4 கிலோமீட்டர் நீளத்துக்கு நாங்கள் குகைகள் தோண்டி உள்ளே செயற்கை நியூட்ரினோக்களை மோதவிட்டு நாங்கள் பரிசோதனைகள் செய்ய போகிறோம். அந்த பரிசோதனைகள் அமெரிக்காவில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி, அந்த எரிசக்தி துறைக்கு நாங்கள் செய்து கொடுக்கிற ஒரு திட்டம். அந்த திட்டத்திலே இவர்கள் ஒரு முழு நேர உறுப்பினர் கூட கிடையாது, பகுதி நேர உறுப்பினர்கள் தான். அமெரிக்காவில பணம் இல்லையா, அமெரிக்காவிட இடம் இல்லையா, அல்லது அமெரிக்கர்களுக்கு தெரியாத ஏதாவது பௌதீக அறிவியல் இங்குள்ளவர்களுக்கு தெரிகிறதா, எந்த அடிப்படையில இந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்டால், ஆஹாஹா இது வளர்ச்சி திட்டம், ஐயா அப்துல் கலாம் ஒரு கட்டுரை எழுதுகிறார், 2 விடயங்களுக்காக இந்த திட்டம் தேவை. ஒன்று, பூமியில் உள்ள எந்தெந்த பகுதியில் என்னென்ன வளங்கள் மறைந்து கிடக்கின்றன, ஒளிந்து கிடக்கின்றன என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த பரிசோதனை உதவுமா. இது சாதாரண மீனவனுக்கும் விவசாயிக்கும் உதவுகிற திட்டம் அல்ல என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இரண்டாவது, ஒரு எதிரி ஒரு அணுகுண்டை நம் மீது ஏவினால் அவுட்டர் ஸ்பேஸ் விண்வெளியிலேயே அந்த ஆயுதத்தை நிர்மூலமாக்குவதற்கு இந்த பரிசோதனைகள் உதவும். ஆக இது மேட்டுக்குடிக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் உதவுகிற திட்டம். சரி, அந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இங்கே இருக்கிற பலரும் இதை அறிவியல் திட்டம் என்று அழைக்கிறார்கள்.
அப்படி சொல்பவர்களில் ஒருவர் பேராசிரியர் ஜி ராஜசேகரன். பேராசிரியர் ராஜசேகரனை 2013 நாம் இந்திய நியூட்ரினோ திட்டம் குறித்து நேர்கண்டிருந்தோம். அதனை அண்மையில் தொடர்பு கொண்டு மீண்டும் அது குறித்து கேட்டோம்.
நியூட்ரினோ ஆராய்ச்சி நம்ம நாட்டில் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே நடந்தது. கோலார் கோல்டு முதல்ல அட்மாஸ்பியர் வாயுமண்டலத்திலிருந்து வர நியூட்ரினோவை கண்டுபிடிச்சாங்க. அது 1965 நடந்தது. அதுக்கப்புறம் அந்த லேபர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கோல்டு மைன்ஸ், கோலார் கோல்டு மைன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு உலக நாடுகளில் நியூட்ரினோ ஆராய்ச்சி ரொம்ப அதிகமாகி நம்ம அப்படி பின்னங்க கூடாதுன்னு சொல்லி இதை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்காக தேனி மாவட்டத்தில் ஒட்டிபுரம்ங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு மலையை தேர்ந்தெடுத்திருக்கோம். இது தேர்ந்தெடுத்தும் 15 வருஷம் ஆயிடுச்சு. இது 2000 ஆரம்பித்தோம். பல காரணங்களால அப்படி தடப்பட்டு 2018 ஆயிடுச்சு. இன்னும் அது ஆரம்பிக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் எல்லாம் அதுக்கு சரி சொல்லிட்டாங்க, எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க.
இந்த திட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்து வரும் பூவுலகின் நண்பர்கள் குழுவை சார்ந்த பொறியாளர் சுந்தரராஜனை தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கான காரணங்களை தெளிவுபடுத்தும்படி கேட்டோம்.
பொதுவா வந்து ஒரு திட்டம் வந்து நல்லதா இல்ல கெட்டதா இல்ல எந்த நன்மையும் பயக்கமா பயக்காதா அப்படிங்கிறது வந்து 3 காரணிகள் அடிப்படையில் வந்து நம்ம வந்து பகுப்பாய்வு செய்யணும். முதல் வந்து அந்த திட்டம் எந்த மாதிரியான திட்டம் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்னு திட்டத்தை பத்தி தான் தெரியணும். ரெண்டாவதாக அந்த திட்டம் அமைய போற இடம், சுற்றுச்சூழல், அந்த எக்காலஜி எந்த மாதிரியான இடம். மூன்றாவதாக அந்த திட்டத்தினால் ஏற்படக்கூடிய சமூக பொருளாதார பயன்பாடுகள் என்ன. இந்த 3 கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு திட்டத்தை வந்து வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவாக முதல்ல திட்டம் எந்த மாதிரி திட்டம் பாத்தீங்கன்னா, அவருடைய முதல் ஃபேஸ்ல வந்து இயற்கையிலிருந்து வரக்கூடிய நியூட்ரினோக்களை வந்து ஆய்வு பண்ண போறாங்க. உதாரணமாக சூரியன்லிருந்தும் நோவாக்கள்லிருந்தும் காஸ்மிக் கதிரோட சேர்ந்து வரக்கூடிய நியூட்ரினோ துகளை வந்து ஆய்வு பண்ண போறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், இந்தியா வந்து 1960 வெற்றிகரமா நடத்தி நியூட்ரினோ டிடெக்ட் பண்ணதுல இந்தியாவும் ஒரு முன்னணி நாடு. கோலார் தங்கவையில் வச்சு அந்த சுரங்கம் இருந்துச்சு, அது அங்கே வச்சு அதை பண்ணாங்க, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இங்க தேனி மாவட்டம் பொட்டிபுரத்து அமைய போற திட்டம் வந்து வெறும் அந்த இயற்கை நியூட்ரினோவில் மட்டும் படிக்க போறது கிடையாது. அந்த திட்டத்தோட 2வது கட்டத்துல ஃபாரின் ஆக்சைடு, அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய செயற்கை நியூட்ரினோக்களை உற்பத்தி செய்யக்கூடிய நியூட்ரினோ தொழிற்சாலைகளிலிருந்தும் வரக்கூடிய நியூட்ரினோ கற்றைகளை வந்து ஆய்வு பண்ண போறாங்க. இயற்கையிலிருந்து வரக்கூடிய நியூட்ரினோக்கள் வந்து அது அதிகமான ஆற்றல் கிடையாது, அதிகமான நிறை கிடையாது, துல்லியமாக ஒரு இடத்தை நோக்கி தான் வராது. அது பாட்டு அப்படியே ஒரு ஒரு துகள் மாதிரி பறந்து வந்துகிட்டே இருக்கும், நம்ம உடம்புக்குள்ள சொந்து போயிட்டே இருக்கும், நமக்கு எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாது, பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த நியூட்ரினோ கதிர்கள் வந்து செயற்கையா உற்பத்தி செய்யக்கூடிய நியூட்ரினோ கதிர்கள் அதிக ஆற்றல் கொண்டவை, ஹைன் எனர்ஜியா இருக்கும், அதிகமான எடை கொண்டவை. மூன்றாவதாக கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க, துல்லியமாக ஒரு இடத்தை நோக்கி நீங்க வந்து அனுப்ப முடியும். அப்படி 6,000-7,000 kilometers 14,000-12,000 kilometers வரைக்கும் தொலைவு இருந்து பல்வேறு சோதனை சாலைகள் இருந்து நியூட்ரினோ கற்றைகள், நியூட்ரினோ பீம்ஸ் வரப்போகுது குட்டிபுரத்தை நோக்கி. அப்ப அங்கதான் நமக்குள்ள சிக்கலே இருக்குது. இந்த நியூட்ரினோ பீம்ஸ் எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா, வேற நாடுகள் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கண்டறிய செய்து அதை வெடிக்க செய்ய முடியும். அதற்கான ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சி, இது வந்து நாம மட்டும் சொல்ல பல்வேறு அறிவியல் தரவுகளும் சொல்லுவோம். மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் அதாவது இந்திய கணித அறிவியல் நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானி ராஜசேகர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார், இந்த நியூட்ரினோ ஆயுதங்களை கண்டறிந்து அதை வந்து சிறிய வெடிப்புகளை செய்ய முடியும், சின்ன லெவலில் டிஃபியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அப்ப அது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளோட ஒரு கொலாபரேஷன்ல ஒரு கூட்டு முயற்சியில் திட்டம் வந்து நடக்குது. அப்ப இந்த ஆயுதங்களை செயலுக்கு செய்வதற்கான எக்ஸ்பெரிமெண்டா தான் இதை வந்து நாம பார்க்க முடியும். இது செகண்ட் ஃபேஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேஸ், இரண்டாவது கட்டம். அதை பத்தி எந்த எந்த அறிவியல் விஞ்ஞானிகளும் பேச கிடையாது. இந்த நியூட்ரினோ உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நியூட்ரினோ தொழிற்சாலைகள் கதிர்வீச்சு கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவியல் தரவுகள் நமக்கு சொல்லுது. அதாவது அந்த ஆக்சிலேட்டர்ஸ், அந்த அந்த பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர்ஸ் வந்து எந்த அந்த தொழிற்சாலையிலிருந்து அந்த நியூட்ரினோ கற்றைகளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இயந்திரமோ அல்லது பார்ட்டிகல் ஆக்சிலேட்டரோ அது வந்து கதிர்வீச்சு கொண்டதாக இருக்கும் சொல்லி சயின்ஸ் சொல்லுது. அது அறிவியல் பூர்வம் நமக்கே தெரியும். அப்ப ஒரு கதிர்வீச்சு தன்மை கொண்ட ஒரு ஒரு இடத்துல வரக்கூடிய நியூட்ரினோ கற்றைகள் கதிர்வீச்சு இருக்குமா இல்லையான்னு நமக்கு வந்து ஆய்வு பண்ணணும். அந்த மாதிரி எந்த ஆய்வுகளும் இங்க வந்து செய்யல. ரெண்டாவதாக இந்த இவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு தொழில்நுட்பத்தை இந்த அந்த இதை ஏன் வந்து அமெரிக்கா வந்து செய்யுது அப்படின்னா, அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுகள், அது எந்த நாடாக இருக்கலாம், அன்னைக்கு நார்த் கொரியாவா இருக்கலாம், இல்ல சீனாவா இருக்கலாம், இல்ல யாரும் இருக்கலாம், அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கண்டறிந்து அதை செயலுக்க செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை நோக்கம் தான் அந்த ஒட்டுமொத்த ஆராய்ச்சி. இது அப்படிதான் நாங்க வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த ஆராய்ச்சி தேவையற்ற ஆராய்ச்சி, இது இந்தியாவுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. இது வந்து ஒரு யங் டிடெக்டர் தான், அதாவது வெகு தொலைவில் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரினோ கற்றைகளை ஆய்வு செய்யக்கூடிய கலோரி மீட்டர் தான் அங்க வந்து வைக்க போறாங்க. ஒருவேளை இந்தியா வந்து அந்த நியூட்ரினோ தொழிற்சாலையிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பீம்ஸ் இந்தியா தயாரிக்க முடியும்னு சொன்னாலும் நம்ம வந்து அதை டிபேட் பண்ணலாம். இந்தியாவோட எதிரி நாடுகளோட அணு ஆயுதங்கள் வந்து செயலுக்கு செய்ய போறோம் சொன்னாலும் வந்து டிபேட் பண்ணலாம், தேவையா தேவையில்லான்னு. ஆனா பல்வேறு தொலைவு இருந்துட்டு நியூட்ரினோ கற்றைகள் ஆய்வு பண்ணி தரக்கூடிய ஒரு எண் டிடெக்டரா தான் வந்து இந்த கொட்டிபுரம் இருக்க போகுது. அப்ப நாளைக்கு ஒருவேளை ஒரு ஒரு வாதத்துக்காக வைத்துக் கொள்வோம், அமெரிக்கா வந்து சைனாவோட அணு ஆயுதங்களை கண்டறிஞ்சு அதை வந்து வெடிக்க செய்தால் சைனாவின் கோபம் நிச்சயமாக இந்தியாவின் மீது இருக்கும். அது குறிப்பாக எந்த இடத்தில் இந்த ஆராய்ச்சிகள் நிகழ்கின்றதோ அந்த பிரதேசத்தின் மீது சீனாவின் கோபம் நிச்சயமாக இருக்கும். அப்ப அதுக்கு ஏன் நாம் பலியாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. திட்டத்தை பொறுத்த மட்டும்
ஆனால் அதற்கும் தமக்கும் சம்பந்தம் இல்லை என்று மறுக்கிறார் பேராசிரியர் ஜி ராஜசேகரன்.
இந்த அணு ஆயுதத்தை அழிக்கிவிடுங்கிறது சயின்டிபிக்கலா உண்மை, ஆனால் அது அப்படி சமீபத்தில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் அந்த டெக்னாலஜி என்று அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்க வந்து நியூட்ரினோனுடைய பிசிக்ஸ் பற்றி அறிவதற்காகத்தான் இந்த வேலை செஞ்சிருக்கிறோம்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நியூட்ரினோ திட்டத்தை தமிழர்கள் பலர் ஏன் எதிர்க்கிறார்கள் என்ற கருத்துகளையும், ஏன் ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த திட்டத்தின் மூலம் சுற்றுச்சூழல் அதிகமாக பாதிக்கப்படும் என்று வாதிக்கிறார் பொறியாளர் சுந்தரராஜன்.
இரண்டாவதாக, திட்டம் அமையிருக்கின்ற இடம் மேற்கு தொடர்ச்சி மலை. நமக்கு என்ன தெரியும், தென்னிந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் உயிர் வாழ வேண்டும் என்றால் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து முக்கியமான அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா தென்னிந்தியாவோட கூடிய அத்துணை நதிகளும், அது வந்து கிருஷ்ணா கோதாவிலிருந்து ஆரம்பிச்சு காவேரி, வைகை, தாமிரபரணி, பாலாறு, எல்லா நதிகளும் பிறப்பிடம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை இல்லைன்னா தென்னிந்தியாவில் உயிர்கள் வாழ முடியாது. அதனாலதான் வந்து யுனெஸ்கோ நிறுவனம் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்கப்பட வேண்டிய பல்லுயிரிய பகுதி, பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் ஹாட்ஸ்பாட்னு அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் நடந்தால் கூட அங்க நீங்க கொண்டு போடக்கூடாது. அதான் வந்து அந்த அந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷனல் சர்வதேச விதிகளின்படி அதான் சட்டம், அதான் வந்து விதி. அப்ப அந்த இடத்துல கொண்டு போய், அது மட்டும் இல்ல, இந்திய அரசு நியமித்த மாதவ காக்கி கமிட்டியும் சரி, கஸ்தூரங்கன் கமிட்டியும் சரி, இந்த பகுதியை வந்து சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த மண்டலங்களாக, ஈகோசிஸ்டம் ஜோன்ஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல போய் பல லட்சக்கணக்கான கிலோ வெடிமருந்துகளை பயன்படுத்தி பல லட்சக்கணக்கான டன் பாறைகளை உடைக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு எதிர்வினைகள் ஒரு அதிர்வலைகள் வந்து நிச்சயமாக ஏற்படும். ஆனால் இந்த இடம் வந்து தமிழக அரசோட நிபுணர் மதிப்பீட்டு குழு தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், வைகையோட நீர்பிடிப்பு பகுதிகளா இருக்குது. ஒரு 25-30 கிலோமீட்டர் சுற்றுலா கூட ஒரு 12 முதல் 18 நீர்த்தேக்கங்கள் வந்து இருக்குது. வைகை, முல்லை பெரியார், இடுக்கி, மேகமலை போன்ற 18 நீர்த்தேக்கங்கள் வந்து இருக்குதுங்க. அப்படிங்கிறப்ப வந்து இதை நீங்க மாதிரி வெடிக்கும் போது சுற்றுச்சூழல்ல எந்த மாதிரி தாக்கங்கள் ஏற்படும் சொல்லி ஒரு ஆய்வு பண்ணிருக்கணும். அந்த ஆய்வை கூட இந்த திட்டத்தை சேர்ந்தவர்கள் பண்ணவில்லை. அதுக்கான ஆதாரத்தை நாங்க தேசிய பசுமை தீர்ப்பு காம்ஸ் தான் போன முறை நாங்க வழக்குல வந்து வெற்றி பெற்றோம். இந்த முறையும் அந்த அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளாம மறுபடியும் போய் சுற்றுச்சூழல் அமைதியை வந்து வாங்கியிருக்காங்க. அதைதான் திருப்பி நாங்களும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு வந்து போயிருக்கோம். இன்னொரு விஷயம், இப்ப சமீபத்துல உலகம் முழுக்க ஒரு ஆய்வு நடந்து அந்த முக்கியமான ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளிவந்திருக்கு. மனிதர்களால் உந்தப்பட்ட நிலநடுக்கங்கள், மனிதர்களால் உந்தப்பட்ட பூகம்பங்கள் அப்படிங்கிறது அந்த ஆய்வறிக்கையோட முக்கியமான ஒரு கருகோள். கடந்த 150 ஆண்டுகள்ல ஏற்பட்ட 746 பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள் மனிதர்களால் உந்தப்பட்டவைன்னு சொல்றது. அதாவது மனிதர்கள் செய்ததில்லை, ஆனா ஏற்கனவே ஒரு அழுத்தம் நிறைந்த அழுத்தம் உள்ள பகுதியில வந்து நாம் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு பெரிய பெரிய அணை திட்டங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள்னால இந்த அழுத்தம் அதிகமாகி பூகம்பங்கள் வந்திருக்கதாக ஹியூமன் இன்டியூஸ்ட் சேஸ்மிசிட்டி, மனிதர்களால் உந்தப்பட்ட பூகம்பங்கள் அல்லது நிலநடுக்கங்கள் சொல்லி அந்த ஆய்வு வெளிவந்திருக்கு. அந்த ஆய்வு அந்த 746 பூகம்பங்கள்ல 37% பூகம்பங்கள் சுரங்கப்பணிகளால் வந்திருக்கணும், 24% பூகம்பங்கள் நீர்த்தேக்கங்களால் வந்திருக்குது, ரிசர்வாயர் இண்டஸ்ட்ரியல் சொல்லி அந்த ஆய்வுக்கு தெளிவாக சொல்கிறது. அப்ப இந்த இடம் ஏற்கனவே நீர்த்தேக்கங்களால் அழுத்தம் உள்ள பகுதி, ஏன்னா அவ்வளவு 12 நீர்த்தேக்கங்கள் அங்க இருக்குது. அப்ப அந்த இடத்துல போய் ஒரு சுரங்க பணிகளை மேற்கொள்ளும் பொழுது எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் சொல்றதுக்கு நமக்கு வந்து ஒரு உலகத்துல மாதிரி சயின்ஸ் கிடையாது. அதாவது ஒரு அதிர்வலைகள் ஏற்படும் பொழுது அந்த அதிர்வலைகள் எவ்வளவு தூரம் போகும், அந்த அதிர்வலைகள் வந்து எப்ப திருப்பி தாக்கும் அப்படி நமக்கு தெரியாது. அது சின்ன உதாரணம் வந்து ஒரு 6 மாசம் வரை சென்னையில அண்ணா சாலையில ஏற்பட்ட அந்த ஒரு பள்ளம், அந்த ஒரு அண்ணா சாலையில திரும்ப பள்ளம் ஏற்பட்டுச்சு. அது ஏன் ஏற்பட்டுச்சுன்னா பள்ளம் ஏற்பட்ட நாளிலிருந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில மெட்ரோ வேலை நடந்தது, இந்த சென்னை மெட்ரோ வேலை நடந்தது. அந்த மெட்ரோ வேலையின் போது இந்த டனல் போரிங் மிஷினை பயன்படுத்தினால் வரக்கூடிய அதிர்வலைகள் வந்து 6 மாசம் கழிச்சு அந்த குழியை ஏற்படுத்திருக்கு. அப்ப நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அல்லது யாராலையும் வந்து அனுமானிக்க முடியாது அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண சொல்லிட்டு. அப்ப இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த பகுதி வாழக்கூடிய மக்கள் வந்து அந்த அம்பரப்பர் மலையை தங்கள் தெய்வமாக வந்து வணங்குறாங்க. அதை வந்து அந்த அம்பரப்பர் மலையே அவங்க சாமின்னு சொல்றாங்க, அம்பரப்பர் சாமின்னு அவங்க சொல்றாங்க. அந்த மக்களோட கலாச்சார பண்பாட்டு ரீதியிலும் அது இணைந்த ஒரு பல நூற்றுக்கணக்கான தலைமுறைகளாக அந்த மக்கள் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மலை வந்து அவங்களுடைய வாழ்வியோடும் பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் ஒரு ஒன்றிய விஷயம். அந்த மக்கள்கிட்ட எந்த கருத்தையும் கேட்காம அவர்கள் மீது திட்டத்தை திணிப்பது நிச்சயமாக தவறான விஷயமா தான் நாங்க பாக்குறோம்.
ஆனால் அதிலும் உண்மை இல்லை என்கிறார் பேராசிரியர் ஜி ராஜசேகரன்.
இந்த சில பேர் வந்து என்விரான்மெண்ட் தான் இது பாதிக்கும் சொல்றாங்க. என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பாதிப்பும் வராது. நீட்டினோங்க வந்து 1,00,000 கோடி ஒண்ணுக்கு பிறகு 12 சைபர் போட்டாயிருக்கு நம்பர் அந்த நம்பர் அவ்வளவு நீட்டினோக்கள் நம்ம உடலுக்குள்ள ஒவ்வொரு வினாடியும் பூந்து வெளியேறிக்கிறார். அது அப்படி இருந்தும் உலகத்துல உயிரெல்லாம் தொலைச்சிருக்கு, நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கு, அதனால ஒரு ஆபத்தும் கிடையாது. நீட்டினா இதோடய சரியா இன்டராக்ட் பண்றது கிடையாது, அதனாலதான் இப்படி.
பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்தில் இப்படியான ஒரு திட்டத்தை உருவாக்குவது தவறு என்று வாதிக்கிறார் மே 14 இயக்கத்தின் திருமுருகன் காந்தி.
மிக முக்கியமாக யுனெஸ்கோ நிறுவனம், ஐநாவினுடைய யுனெஸ்கோ நிறுவனம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பகுதியை வந்து உலகத்தின் பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி அறிவிக்கப்பட்டதுல இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் பெயர்ல கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வந்து ஏற்புடையது அல்ல. வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் இந்த இடத்துல யுத்த காலத்தில் கூட நீங்க வந்து குண்டு போடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடுகள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வெடி வைத்து பாறை தகர்ப்பதும் அந்த இடத்தினுடைய சூழலை அழிப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது? ரெண்டாவது, இந்த பகுதியில மிக அதிக அளவிற்கான உயிர் பெருக்கணும் பல்லுயிர்களுக்கு பெருகக்கூடிய இடங்களாக காடுகளாக இருக்கக்கூடிய இந்த இடங்கள் தான். இப்போ அது முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. இந்த மலைகள்ல வந்து மாற்றங்கள் வரும் என்றால் மழை பொழிவை வந்து பாதிப்படைய வைக்கும். தமிழ்நாடு ஏற்கனவே மழை பொழிவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், தமிழ்நாட்டினுடைய மழை பொழிவு பாதிப்படையும். அதற்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த பகுதியில தமிழ்நாட்டுக்கு தேவையான முல்லைப்பெரியாறு அணை போன்ற அணைகள் இருக்குது. இந்த அணைகள் வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும், பாதிப்புக்கு உள்ளாகும். இந்த அணைகள் உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முல்லைப்பெரியார் அணை உடைந்தது என்ன, ஒரு 5 மாவட்டங்கள் வந்து தண்ணீர் இல்லாமல் வறண்டு போகும். இவ்வளவும் சொல்லிட்டு அது தவிர இந்த நியூட்டன் திட்டம் என்பது ராணுவ பயன்பாட்டுக்குரிய ஒரு திட்டமாக இருக்கிறதாகத்தான் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அணை கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவதற்கான ஒரு இடமாக ஒரு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அது இவர்களுடைய அறிக்கைகளிலே கொடுக்கப்பட்ட ஒரு தகவல். அது அதையவே அவர்கள் வந்து இல்ல நாங்க வந்து தவறா எழுதிட்டோம்னு சொல்லி ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக் சொல்லி ஒரு மாற்றத்தை அவங்க சொன்னாங்க. அப்போ கிளரிக்கல் மிஸ்டேக்கா வந்து நீங்க ஒரு அணுக்கழிவு கொட்டுறதை எழுதக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம விஞ்ஞானிகள் முட்டாள்கள் எல்லாம் கிடையாது. அவருக்கு தெரிந்து தெளிவாக தான் வந்து அதை முன் வச்சிருக்கிறாங்க. அப்ப வந்து இது அணுக்கழிவுகளை கொட்டக்கூடிய ஒரு இடமாக மாற்றுகின்ற வேலை இருக்கிறது. இந்த பகுதிக்கு போகக்கூடிய சாலையில மதுரையை ஒட்டி வடபழஞ்சுங்கிற ஒரு இடத்துல வந்து அணுக்கழிவு ஆய்வு மையம் வேற வைக்கிறாங்க. அணு ஆய்வு மையம் கூட வைக்கிறாங்க. அது என்னன்னா கதிர்வீச்சுகள் ஆய்வு பண்றதா இல்ல அழிவு கழிவுகள் ஆய்வு பண்றதான்றது தெரியல. இப்படிப்பட்ட ஒன்றை வந்து இந்த திட்டத்தை வந்து இந்திய அரசு வந்து இந்திய தமிழ்நாட்டின் மேல திணிக்குது. அது எவ்வளவு பெரிய திட்டமாக இருந்தாலும் பகுதி மக்களுக்கு ஒப்புதல் இல்லை என்றால் அந்த பகுதி நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதுதான் வந்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கருதுகோள். அதுக்கு விரோதமாக அவர்கள் வந்து இதை செய்யறாங்க.
அதே போல் இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு பல வகைகளில் ஆபத்து இருக்கிறது என்று வாதிக்கிறார் வேளாண் அறிஞர் பாமையன்.
நியூட்ரினோ அப்படின்னு சொல்லும் பொழுது நியூட்ரினோன்றது ஒரு வகையான ஒரு அறிவியல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படையில அணு ஆயுதங்களை செயல்பட செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி மூல ஆராய்ச்சி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்ப அணுத்துகள்களை இங்கிருந்து வெளியே அனுப்பி அமெரிக்காவில் உள்ள ஒரு இதே ஒரு நிறுவனத்தோட கதிர்களை அனுப்பி அங்கிருந்து வரக்கூடிய கதிர்களை சேர்த்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு முறைங்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி முறையில கதிரியக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதும் செய்திகள் வருது. அப்ப இந்த கதிரியக்கம் வருவது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா அந்த கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேல ஆழத்துல தோண்டி எடுக்க போறாங்கிறாங்க. அந்த மணலெல்லாம் கொண்டு போய் எங்க போட போறாங்க? அப்படி தோண்டும் பொழுது அவங்க பயன்படுத்தக்கூடிய வெடிப்பொருட்கள் இல்லையா, அதன் மூலமாக அந்த பகுதியில் கூடிய காடுகளுக்கும் அங்குள்ள வனவிலங்குகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் முல்லை பெரியார் போன்ற அணைகளுக்குமே வந்து அச்சுறுத்தல் இருக்குன்றது பல ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இதைதான் வந்து கடுமையா இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி திட்டங்கள் வந்து பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டது. ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், கூடங்குளம் அணுகுலையா இருக்கட்டும், அல்லது வந்து நீட்டுனாவா இருக்கட்டும், இதெல்லாம் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டு வேண்டாம் அந்த மக்கள் துரத்தி விட்ட பிறகு தமிழகத்துல கொண்டாந்து வைக்கிறாங்க. அது வந்து அங்க உள்ள மக்களை வந்து அச்சப்படுது. அதனாலதான் வந்து கடுமையா இருக்கிறாங்க. நீட்டுனோ திட்டத்தினால எந்த மக்களுக்கும் நேரடி பயன் உடனடியா இல்ல. அது நீண்ட காலத்துல அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான திட்டம் சொல்றாங்க. உடனடி பயன் ஒன்றும் அதுல இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த பகுதி வந்து ஓரளவுக்கு காட்டு வளப்பகுதி. அப்ப அங்க வரக்கூடிய மாசுபாடு என்பது அந்த சூழலை பாதிக்கும். ஏற்கனவே நமக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்குது. இப்ப தொடர்ச்சியா இந்த சிக்கல் வந்தா என்ன பண்றது அப்படிங்கறதான் பெரிய அச்சமாக மக்கள் மத்தியில் இருக்கு.
அதில் எந்தவித உண்மையும் இல்லை என்று ஒரே வார்த்தையில் நிராகரிக்கிறார் பேராசிரியர் ஜி ராஜசேகரன்.
பொய்புரளி.
இதில் அரசியலும் கலந்திருக்கிறது என்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சூப்ப உதயகுமார்.
இந்த தேனி மாவட்டம் தேவாரத்திலே வருகிற இந்த நியூட்ரினோ திட்டத்தினுடைய நுழைவாயில் நம்முடைய மாவட்டத்திலே, நம்முடைய தமிழக பகுதியிலே அமைந்திருக்கிறது. நாங்கள் சொன்னோம், இங்கே நுழைவாயிலை அமைப்பதற்கு பதிலாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளான தமிழகத்துக்கும் கேரளத்துக்கும் பொது முதுகெலும்பு. இந்த முதுகெலும்பிலே இந்த பக்கம் பார்த்து ஓட்டை போட்டு நுழைவாயில் அமைப்பதற்கு பதிலாக கேரள பகுதியிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் என்றால், அது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாம். அப்படியானால் கேரளத்திலே உள்ள மரங்களுக்கு தமிழகத்திலே உள்ள மக்களுக்கு தரப்படும் முக்கியத்துவத்தை விட அதிகம் தரப்படுகிறது. கேரள அரசியல்வாதிகளும் கேரள மக்களும் குடிமை சமூகமும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். மத்தியிலே ஆட்சிக்கு வருகிறவர்கள் அவர்களை பாதுகாப்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். இங்கே உள்ளவர்கள் தான் நம்மை காட்டி கொடுக்கிறார்கள்.
சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று ஒரேடியாக நிராகரிக்கிறார் பேராசிரியர் ஜி ராஜசேகரன்.
அதனாலதான் அதை பற்றி ஆராய்ச்சிக்கு ஒரு பெரிய அள வேண்டியது இருக்கு. பெரிய ஒரு ஒரு கிலோமீட்டர் பாறை இருந்தா தான் மற்ற பார்ட்டிகள்ஸ் மற்ற தோள்களை தடுத்து நிறுத்தி இந்த நிச்சயம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நியூட்ரினோ திட்டத்தை தமிழர்கள் பலர் ஏன் எதிர்க்கிறார்கள் என்ற கருத்துகளையும் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அணுக்கழிவுகளை புதைப்பதற்கு தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும் குகைதான் இந்த திட்டம் என்று குற்றம் சுமத்துகிறார் சூப்ப உதயகுமார்.
இந்த நியூட்ரினோ திட்டம் என்பது ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் நடக்கும் இந்த பரிசோதனைகள். அதற்கு பிறகு இந்தியாவில் உள்ள அனைத்து அணுமின் நிலையங்களிலும் உள்ள கழிவுகளை கொண்டு புதைப்பதற்கு அணுசக்தி துறை ஒரு டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரி டிஜிஆர் ஒன்றை உருவாக்க வேண்டும். இதுவரை உருவாக்கவில்லை. கர்நாடக மாநிலத்திலே உள்ள கோலாரிலே உள்ள தங்க வயல் சுரங்கங்களை பயன்படுத்த போகிறோம் என்று அறிவித்த போது அந்த பகுதியிலே உள்ள காங்கிரஸ்காரர்களும் பிஜேபிக்காரர்களும் ஜெகதீஷ் ஷெட்டர் என்கிற அப்போதைய பிஜேபி முதல்வர், வீரப்ப மொய்லி என்கிற அப்போதைய மத்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த அமைச்சர், அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து நின்று எதிர்த்தார்கள். இந்த தேச பக்தர்கள் தங்கள் மாநிலத்தை பாதுகாப்பதற்காக குரல் கொடுத்தார்கள், போராடினார்கள். ஆனால் இங்கே தமிழகத்திலே மட்டும்தான் நாம் தேச துரோகிகளாகி விடுகிறோம். இந்த நியூட்ரினோ பரிசோதனைகள் முடிந்த அடுத்த நாளிலிருந்து அந்த பகுதியை, இந்த சுரங்கங்களை, அனைத்து அணு உலை கழிவுகளையும் கொண்டு புதைப்பதற்கான டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரியாக பயன்படுத்த போகிறார்கள். இது உண்மை, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது நடந்தே தீரும். இதுதான் திட்டம், நீண்ட கால திட்டம். இதுதான் அவர்களுடைய ஆவணங்களிலேயே நாங்கள் கண்டுபிடித்தோம். கேட்டபோது இது கிளரிக்கல் எரர் என்று சொன்னார்கள். கிளரிக்கல் எரர், தாலுகா ஆபீஸில் நடத்துற ஒரு சாதாரண திட்டமா இது? மத்திய அரசு தலையிட்டு ஏராளமான அறிவியலாளர்களும் பொறியாளர்களும் அனைத்து துறைகளும் அணுசக்தி துறை உட்பட கலந்து கொள்கிற ஒரு திட்டத்திலே ஒரு கிளரிக்கல் எரர் வருகிறது. அப்படியானால் மதுரை மாநகருக்கு அருகே உள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு எதிரே இருக்கிற வடபழஞ்சி என்கிற கிராமத்திலே அணுக்கழிவு ஆய்வு மையம் அமைக்க வேண்டிய தேவை என்ன? அங்க என்ன அணுக்கழிவு வருகிறது மதுரை மாவட்டத்திலே? மதுரையிலே தலைமை அலுவலகம் வருகிறது. தேனி மாவட்டத்திலே ஒட்டுமொத்த இந்திய கழிவுகளையும் அணுக்கழிவுகளையும் கொண்டு வந்து புதைக்க போகிறார்கள். தமிழ் இனம், வருங்கால சந்ததிகள் நாசமாக போகிறார்கள். இதுதான் உண்மை.
அதிலும் எந்தவித உண்மையும் இல்லை என்கிறார் பேராசிரியர் ஜி
ராஜசேகரன்.
இந்தியர் எவருக்கும் எந்த பயனும் இல்லை என்று வலியுறுத்துகிறார் சூப்பர் உதயகுமார்.
நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் சிபிஎம் தோழர் ஒருவரிடம், மிக முக்கியமான தலைவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் கேட்டேன், நீங்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறீர்கள், இந்த திட்டத்தை எப்படி ஆதரிக்கிறீர்கள் என்றால், வி நீட் சயின்டிபிக் கொலாபரேஷன் என்று சொல்கிறார். சயின்டிபிக் கொலாபரேஷன் வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அந்த சயின்டிபிக் கொலாபரேஷன், அந்த புரிந்துணர்வு, அந்த ஒத்துழைப்பு இந்தியாவிலே கழிப்பற இல்லாத மக்களுக்கு ஒரு நாளைக்கு 20 ரூபாய் மட்டுமே வருமானமாக வைத்திருக்கிற கிட்டத்தட்ட பாதி மக்களுக்கு ஏதாவது விதத்தில் உபயோகப்படுகிறதா? அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு எந்த விதத்திலாவது இது உதவுகிறதா? இந்திய மக்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு உதவுகிறதா? எதுவுமே கிடையாது.
இதுவரை இந்த திட்டம் 180 பேருக்கு மேல் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறது என்றும் பல மாணவர்களும் இதனால் பயனடைகிறார்கள் என்றும் பேராசிரியர் ஜி ராஜசேகரன் கூறுகிறார்.
120 பேர் 120 என்ஜினியர்களும் விஞ்ஞானிகளும் அதில் மும்மரமாக ஈடுபட்டுருக்காங்க. இது ப்ரோட்டோடைப் எல்லாம் பண்ணி இப்போ போன வாரம் தான் ப்ரோட்டோடைப் ஒர்க்னு ஆரம்பிச்சு மதுரையில் அதுக்கு ப்ரோட்டோடைப் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அது பூமி கடையில் இல்லை, அது வெளியே இருக்குது. அதனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டிடெக்டர் நல்லா ஒர்க் பண்ண மாணவர்களுக்காக அந்த ப்ரோட்டோடைப் நடந்துகிட்ருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கு. 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே பேசிட்டு வாங்கிட்டாங்க. அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கோம், அவங்க திரும்பி வந்தவொடனே அதில் சேர்ந்துக்குவாங்க. அதனால எல்லா வேலையும் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு வேண்டி தொழில்நுட்பத்தை நாங்கள் மேற்கொண்டுமே கொண்டு நல்லா செய்யறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கும்.
ஆனால் இதன் பாதிப்பு உடனடியாக தெரியாது என்றும் தமிழர்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்றும் வாதிடுகிறார் பொறியாளர் சுந்தர்ராஜன்.
ஒரு ஆராய்ச்சியோட முடிவுகள் வந்து சில காலம் கழித்து நமக்கு வந்து பயன்பாடு தரும் சொன்னான்னு சொல்றீங்க இல்லையா? இந்தியா வந்து 1962 முதல் நியூட்ரினோ கண்டுபிடிச்சது. அதுல இருந்து இந்தியாவுக்கு என்ன நன்மை கிடைச்சதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு நன்மை இந்தியாவிற்கு 1962 இந்தியா செய்த நியூட்ரினோ ஆய்வினால் இந்தியா கடந்த நன்மை சொல்ல முடியுமா? கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்க வைக்க விரும்புறேன். உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்குது. நியூட்டன் வகை அறிவியல் சிறந்ததா, எயின்ஸ்டீன் வகை அறிவியல் சிறந்ததான்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு. எயின்ஸ்டீன் அவர்கள் வந்து இந்த உலகத்தை உலுக்கிய சார்பியல் தத்துவத்தை கண்டுபிடிச்சாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் E=MC² சார்பியல் தத்துவம், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான் பல்வேறு விஷயங்களுக்கு அடிப்படை காரணமா வந்து இன்னைக்கு இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு இந்த எனர்ஜி, இந்த ஆற்றல் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு அடிப்படை வந்து இந்த E=MC² தான். ஆனால் அந்த சார்பியல் தத்துவத்தின் ஒரு கோர முகம் 1945 ஆகஸ்ட் 9 ஹிரோஷிமா நாகசாகி மீது விழுந்த அணுகுண்டுக்கு பிறகுதான் அதன் கோர முகம் தெரிஞ்சது. இன்னைக்கு உலகம் முழுக்கவும் இருக்க 15,000 அணுகுண்டுகளுக்கும் சரி, புக்குசிமாவில் நடந்த விபத்துக்கும் சரி, செர்னோபில் நடந்த விபத்துக்கும் சரி, மூன்று மைல் விபத்துக்கும் சரி, அனைத்து அணு உலைகளுக்கும் சரி, அத்தனை தீங்குகளை அத்தனை தொழில்நுட்பத்திற்கும் அடிப்படை இந்த E=MC² சார்பியல் தத்துவம் தான். ஏன்ஸ்டீன் அவர்கள் அந்த தத்துவத்தை கண்டுபிடித்த பொழுது எவ்வளவு மகிழ்ந்து பகிர்ந்திருப்பாரோ, ஆனால் தான் கண்டுபிடித்த ஒரு ஒரு அடிப்படையில் ஆய்வு இவ்வளவு பெரிய நாசகர விளைவுகளை உலக சமூகத்தின் மீது, உலக மாநிலத்தின் மீது ஏற்படுத்தும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஐ பப்ளிக்லி அப்பாலஜைஸ் சொல்லி அவர் வந்து இந்த மாநில சமூகத்திற்கு நான் மன்னிப்பு கோரியேன் சொல்லி அவர் வந்து சொன்னார். ஒரு ஆக சிறந்த விஷயமா சொல்ற விஷயம்லாம் வந்து யாரோட கட்டுப்பாடுல இருக்கும், யாருடைய வினையாற்றலுக்கு அது பயன்படுதுன்னா உங்களால் சொல்ல முடியாது. விஞ்ஞானிகள் வந்து ஒரு அடிப்படை ஆய்வு பண்ணிடலாம், ஆனால் நாளைக்கு அமெரிக்காவில் உட்கார்ந்துட்டு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அதை வச்சு சைனாவுடைய அணுகுண்டுகளை அழைக்க செய்தால் சைனாவின் கோபம் இந்தியா மீது தான் இருக்கும். அப்ப நிச்சயமாக எல்லா விஞ்ஞானமும் எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகளும் நல்லதுதான் வந்து பண்ணணும்னு சொன்னா நிச்சயமா பண்ணாது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் முழுவதுமாக கார்பரேட்டை சயின்டிபிக் எஸ்டாபிளிஷ்மெண்ட், முழுவதுமாக கார்பரேட் நலன்களுக்காக செயல்படக்கூடிய அறிவியல் தான் எனக்கு இன்னைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அறிவியல், ஏகாதிபத்தியத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அறிவியல நிச்சயமாக அறிவியல் சொல்ல முடியாது. அதை விட சிறந்த அறிவியலாக நாங்கள் பார்ப்பது தி நேச்சர் சயின்ஸா நாங்க வந்து ரொம்ப முக்கியமாக நான் பாக்குறோம்.
ஒருவன் வீட்டிற்கு தீ வைக்கிறான் என்றால் அதற்காக தீயை சாட முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறார் பேராசிரியர் ஜி ராஜசேகரன்.
அதெல்லாம் மன்னிப்பு கேட்கலாம். அவர் அணு ஜெர்மன் ஹிட்லருடைய அட்டகாசம் பொறுக்க முடியாம எல்லாரும் ஜெர்மனி மேல அணு உண்டு போடணும்னு சொன்னாங்க. அவர் வந்து அதை ஆதரிச்சு ரூஸ்வெல்ட்க்கு ஒரு கடிதம் எழுதினதுனாலதான் அமெரிக்கா அணுகுண்டுகளை தயாரிக்க ஆரம்பிச்சது. ஆனால் பின்னால ஐன்ஸ்டீன் அணுகுண்டுகளுக்கு எதிராக எவ்வளவு இதெல்லாம் பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு, அதெல்லாம் விட்டுறது சாதகமானவர்கள் மட்டும் எடுத்துக்கிறது. ஐன்ஸ்டீன் வந்து இந்த அணுகுண்டு தயாரிக்கிற வேலையை செய்வேன். இந்த ஆராய்ச்சியினால என்னென்னமோ நன்மைகளும் உண்டாகும், கொஞ்சம் நிலவையும் உண்டாகும். தீய மத மத கண்டுபிடிச்சவன் எவ்வளவு நன்மையான காரியத்தை தீய பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே ஒரு வீட்டுக்கு தீயும் வைக்கலாம் இல்லையா? தீயினுடைய கோளாரா வச்சவனுடைய கோளாரா சொல்லுங்க.
ஆனால் யாரும் ஒரு தெளிவான விளக்கத்தை வழங்கவில்லை என்று ஆதங்கப்படுகிறார் மருத்துவர் கண்ணன்.
ஆனா அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாருக்கும் விளங்குற மாதிரி, எல்லோருக்கும் எதிராக ஏற்றுக்கிற மாதிரி இதுவரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் வரல. அந்த விளக்கம் பாதுகாப்பானது, சரியானது, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது, அடுத்த கட்ட மருத்துவ மற்றும் அனைத்து வித அறிவியல் ஆய்வுக்கும் அது உதவியானது, இந்த வரிசைகளை தாண்டி இதில் உண்மையிலே ஒரு விபத்து ஒன்று நிகழ்ந்தால் இது நிகழலாம், ஆபத்து என்று நிகழ்ந்தால் இது நிகழலாம், இதற்கு நாங்கள் இந்த மாதிரி மாற்று ஏற்பாடுகள் வைத்திருக்கிறோம், இதனுடைய திட்டத்தினுடைய கால அளவு எவ்வளவு, இதற்கு இதற்கு ஆகக்கூடிய போக்குவரத்து, நபர்கள் எத்தனை பேர் வருவார்கள், சுற்றுச்சூழல் பாதிப்பு என்ன, இந்த விடயங்களை பொதுமக்களுக்கு விளக்குகின்ற பொறுப்பினை இதுவரைக்கும் அரசு தெளிவாக செய்யவில்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் இது சரியா தேவையா தேவையில்லையா அப்படின்ற எடையே நான் போட முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிறதுல இது நல்ல விஷயம், இதை செய்யலாம், இது இதனால அறிவியல் முன்னேறும், இது நாட்டுக்கு வளர்ச்சின்ற இந்த முன்னேற்பாடை தவிர அதுல இருக்கக்கூடிய முழுமையான பக்கங்கள் இன்னும் தெரிவிக்கப்படலைன்னு நான் நினைக்கிறேன். அதனால அதனுடைய சரி தவறுன்றதை விட இன்னும் அதனுடைய விவரங்களே வெளிப்படலைன்றதான் எனக்கு தோணும்.
அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும் ஓய்வு பெற்ற நீதிபதி பரந்தாமன் ஏன் தமிழ்நாட்டை சுற்றியே இப்படியான திட்டங்கள் அறிமுகமாகின்றன என்று கேள்வி எழுப்புகிறார்.
அதனுடைய பாதிப்புகள் பற்றி அவர் கவலை, அதனுடைய வெளிப்படைத்தன்மை முதல்ல நோவினால அந்த பகுதியே மேற்கு தொடர்ச்சி மலையும் அதை ஒட்டிய பகுதிகளுமே பெரிய அளவில் பாதிக்கப்படும் நினைக்கிறாங்க. இவங்க நம்ம ஒரே கேள்விதான் கேட்கிறோம், இதே மீத்தேன், இதே மாதிரி நீட்ரோனா இல்ல அணு உலைகளை அவங்க வேற கேரளால கொண்டு வைக்க முடியுமா? இவர்களால சாத்தியமே கிடையாது. எல்லாம் இங்கதான் வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் பேரழிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல. எனவே இந்த அச்சத்தை ஒட்டிதான் இந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயத்தை தமிழகத்தையே சுற்றி சுற்றி வருகிறது என்பதுதான். அது மீத்தேன் ஆகட்டும், அணு உலையாகட்டும், அல்லது நீட்ரினோ ஆகட்டும், அதுதான் கவர்த்தத்தை அளிக்கிறது.
ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த திட்டத்தால் பயன் வரும் என்றும் பெரும்பாலானவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று வாதிடுகிறார் பொறியாளர் சுந்தர்ராஜன்.
மூணாம் முக்கியமான விஷயம், திட்டத்தினால் எந்த விதமான பயன்பாடும் நமக்கு வந்து கிடையாது. பெரிய தொழிற்சாலை வருது, ஒரு 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வரும், அதை அதை சார்ந்த சிறு மற்றும் குறு தொழில்கள் வந்து நிறைய வரும் அப்படின்னு சொன்னா கூட நம்ம வந்து அதை பத்தி விவாதிக்கலாம். ஆனா ஒரு ஒரு மெத்த படித்த ஒரு 25 விஞ்ஞானிகள் வந்து வந்து ஆய்வு பண்ண போறாங்க. அந்த 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 ஒட்டுமொத்த சென்டருக்கும் அந்த ஆய்வகத்துக்கும் நம்ம ஆளுக வந்து போய் ஒரு செக்யூரிட்டியா ஒரு வாட்ச்மேனா வேலை பார்க்கலாம். இதுதான் நமக்கு அதிகபட்சமா கிடைக்கக்கூடிய ஒரு சமூக பொருளாதார பயன்பாடு சொல்றாங்க. அப்ப எந்த விதத்திலும் ஒவ்வொரு திட்டத்தை நாம ஏன் ஏத்துக்கணும், எங்களை கொண்டு கொள்ள முக்கியமான கேள்வி.
யாருக்கும் இதனால் பாதிப்பு இல்லை என்று மீண்டும் வலியுறுத்தும் பேராசிரியர் ஜி ராஜசேகரன் இந்த திட்டத்தை எதிர்ப்பவர்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை மட்டுப்படுத்துகிறார்கள் என்கிறார்.
மலைக்கு உள்ள 1.3 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கு. அந்த பக்கம் வனவிலங்குகள் இருக்கிறது உண்மை. அந்த வனவிலங்குகளுக்கு ஒண்ணுமே தெரியாததுக்குள்ள என்ன நடக்குது, மலைக்கு நடக்கிறத பத்தி வனவிலங்குகளுக்கு என்ன, அந்த பக்கம் வெளியே போக முடியாது, இந்த பக்கம் வெளியே வர முடியும் சொல்லியாச்சு. நேரத்தில் எதை பாதுகாக்கல, யாருக்கு வேணாலும் ஆபத்து கிடையாது, அப்புறம் எதை பாதுகாக்கிறது. இதனால எந்த தீமையும் கிடையாது, நண்பதும் இது செய்யறதுனால என்னாகும், இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சரியான எக்ஸ்பெரிமெண்டல் ஃபெசிலிட்டி இல்லாம வெளிநாட்டுக்கு போய் தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம நாட்டுல இந்த வேலைகள் எல்லாம் உண்டாக வேண்டாமா, அதுக்குத்தான் இது அடிவோணும். இதை எதிர்க்கிறதுனால, இந்த திட்டத்தை எதிர்க்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்க்கிறது மாதிரி அர்த்தம், ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தை எதிர்க்கிறது மாதிரி அர்த்தம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil